எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரேவிட மேலான ஹஜ்ரத் சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விலகி நடந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் ஒவ்வொரு குத்துபாவிலும் ஆரம்பத்தில் இந்த ஒரு உபதேசத்தை அல்லது இந்த ஒரு அன்பு கட்டளையை வசியத்தை தவறாது அரபியிலும் தமிழிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். வருடத்தின் 52 வாரங்களில் அரபியில் 104 தடவைகளும் தமிழில் குறைந்தது 52 தடவைகளும் இந்த வசியத் முழு உலகத்திலும் உள்ள மிம்பர்களிலிருந்து முழங்கப்படுகிறது. அது என்ன வசியத்? இத்தகுல்லா. வார்த்தை பிரயோகங்கள் வித்தியாசமாக இருக்க முடியும், ஆனால் அந்த அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுங்கள் என்ற அந்த வசியத் இது சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அரபியில் 2 தடவைகள் 2 குத்துபாவிலும் சொல்லுவது குத்துபாவுடைய பருவங்களில் உள்ளது. அது சொல்லப்படவில்லை என்றால் குத்துபா செல்லுபடியாகாது. அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாம் தக்வாவுடைய வசியத்தை கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ஜும்மாவுடைய குத்துபாவுடைய பேருரைக்கு வர வேண்டும் என்று அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு இந்த கட்டளை கட்டாயம் சொல்லப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதாக இருந்தால் இந்த கட்டளைக்கு பின்பு ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது. தக்வாவுடைய வசியத்து ஏன் செய்யப்படுகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேறொன்றுமல்ல, எமது வாழ்க்கையின் ரகசியம் அந்த தக்வாவுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதா அல்லது வாழுகின்ற இந்த கொஞ்ச காலத்தையும் பிரச்சினை மிக்கதாக மாற்றிக்கொள்வதா என்பதை தீர்மானிப்பது தக்வாதான். அல்லாஹ்வுடைய அச்சம்தான். தக்வா இல்லாதவர் அவர்தான் உலகத்தில் பாவம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர் பாவம் செய்வதற்கு பின்னிக்க மாட்டார். அவருக்கு பாவம் புண்ணியம் போன்று மாறியிருக்கிறது. அவர் பாவத்தை எந்த எண்ணிக்கையும் பார்க்காமல் இரவு பகல் இல்லாமல் எந்த விதமான கூச்சமோ பயமோ அச்சமோ இல்லாமல் அந்த பாவத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பாவத்தினுடைய முடிவு நாங்கள் இதுவரை செய்த பாவங்கள் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்று பார்த்தால் அந்த பாவத்தை கொண்டு சாதித்தவை எதுவுமே இல்லை, இழந்தவைகள் நிறைய. நானும் தான் நீங்களும் தான் செய்த பாவங்களை கொண்டு இழந்தவைகள் நிறைய. சொல்ல போனால் வாழ்க்கையை இழந்துவிட்டோம். உலகத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை இழந்துவிட்டோம் நாம் செய்கின்ற பாவங்களினால். பாவம் என்று சொல்லும் போது பொதுவாக எங்களுடைய சிந்தனைக்கு வருவது பெரும் பாவங்கள், சிறுக்கும் கொலையும் விபச்சாரமும் வட்டியும் மதுபானமும் பாவங்களுடைய தண்டனை என்று வரும்போது கபருக்கு பிறகுள்ள தண்டனை தான் ஞாபகம் வரும். நான் இன்றைய குத்துபாவில் அந்த பெரும்பாவங்களை பற்றி பேசவும் இல்லை, ஆசிராவுடைய தண்டனைகளை பற்றி பேசவும் இல்லை. நாங்கள் எந்த பாவங்களை பாவமாகவே கருதாமல் அற்பமாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவங்களையும் அதனால் நாம் உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் தான் பேசப் போகிறேன். துனியாவில இந்த பாவத்தினால் நாம் இதுவரைக்கும் இழந்தவை என்ன, அந்த நினைவூட்டல் நிச்சயமாக பாவங்களுக்கு எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்யும் ஒரு நிலைமையை உருவாக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களில் பாவம் செய்பவர்களுக்கு ஆகிராவில் இருக்கக்கூடிய பெரிய தண்டனை அல் அதாபுல் அக்பருக்கு முன்னால், துனியாவில் இருக்கக்கூடிய சிறு தண்டனை இருக்கிறது அல் அதாபுல் அதுனா, உலகத்திலே இந்த பாவிகளுக்கு சிறிய மட்டத்தில் மறுமையுடன் ஒப்பிடும் போது சிறிய தண்டனை கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஏனவர்களுக்கு உலகத்தில் சிறு தண்டனை என்றால் இப்போதே அவர்கள் அல்லாஹுவை திரும்பி பார்க்கட்டும், மீண்டு வரட்டும். வெள்ளிக்கிழமை பஜ்ருடைய தொழுகையில் இமாம் சூரத்து சஜிதா ஓதுகிறார். பாவிகளின் நிலையையும் அவர் அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் பயான் செய்கிறார். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அவர்களுக்கு பெரும் தண்டனை இல்ல, சிறிய மட்டத்தில் உள்ள தண்டனையை நாம் அனுபவிக்க செய்கிறோம். அவர்களுக்கு அந்த தண்டனையை உலகத்தில் உணர வைக்கின்றோம், சுவைக்க செய்கிறோம். எதற்காக? அல்லாஹுவை மறந்து ஒரு போக்கு போய்கொண்டிருக்கிறான், வந்த இடம் தெரியாது, ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். போகிற திசை பிழையானது, வாழ்க்கை போகின்ற முறைமை பிழையானது என்பதை உணர்ந்து அவனது பாதையை மாற்றி அல்லாஹுடன் திரும்புவான் அல்லவா? திரும்புவதற்கு வசதியாக உலகத்தில் சிறிய சிறிய தண்டனைகளை பாவிகளுக்கு கொடுக்கிறோம் என்றே அல்லாஹ் சூரத்து சஜிதாவிலே ஞாபகம் செய்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் செய்கின்ற பாவங்களினால் இழந்தவைகள் என்ன? ஒவ்வொரு மனிதனும் முதலில் நாம் உணர வேண்டும், நாம் செய்த பாவங்களினால் இழந்த முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? பாவத்துக்கு உலகத்திலே வரக்கூடிய தண்டனையை விளங்காமல் இருப்பது, இதுவே ஒரு தண்டனை. பாவத்துக்கு என்ன தண்டனை வருகிறதோ, அல்லாஹ்வுடைய உக்குபாத் வருகிறதோ, அந்த தண்டனையை பாவிக்கு புரிய முடியாது. பாவி அதை விளங்குறதில்லை, அதை விளங்கினால் தௌபா செய்வான், அல்லாஹ்விடத்தில் மீளுவான், பாவத்தை விட்டு விலகுவான், கண்ணீர் வடிப்பான். இதனால் தண்டனையின் முதல் வகை தண்டனையை விளங்க முடியாமல் இருப்பது. அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு அருமையான ஒரு நூல் இருக்கிறது, சைதுல் ஹாத்திரன். இந்த நூலில் அவர்கள் பாவங்களை பற்றி எழுகும் போது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சில நேரம் சில பாவிகள் நினைக்கிறார்களாம், நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் எனது உடலில சொல்லத்தக்க ஒரு பெரிய நோய் ஒன்று இல்லை, நல்ல ஆரோக்கியமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லா வகையான டெஸ்டிங் செஞ்சாலும் உடலில் ஒரு நோயுமே இல்லை. இரண்டாவது பார்க்கிறார், எந்த வசதிகளையும் எந்த குறைபாடும் இல்லை, பாவம் செய்கிறேன் ஆனால் உடலில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, பாவம் செய்கிறேன் ஆனால் வருமானங்களில் உலக வாழ்க்கையை அனுபவிப்பதில் எந்த விதமான குறைபாடும் எனக்கு இல்லை. இப்ப இவன் நினைக்கிறார், அல்லாஹ் நான் செய்த குற்றங்களை கண்டுகொள்ளல, அல்லாஹ் என்ன பிடிக்கல, அல்லாஹ் எனக்கு தண்டிக்க இல்லை. எழுதுகிறார்கள் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி, அவனை தண்டிச்சிருக்கிறான், அந்த தண்டனையை அவனால விளங்க முடியாமல் இருக்கிறதே ஒரு தண்டனை. தண்டனை அவனால விளங்கிக் கொள்ள முடியல, அந்த புத்தி இல்லை, அந்த புத்தி பறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அறிவை அல்லாஹ் தூக்கிவிட்டான். பாவத்துக்கு வருகிற முதலாவது தண்டனை இது. பாவத்தினால் அனுபவிக்கின்ற இரண்டாவது வகையான தண்டனை என்ன தெரியுமா? ஒரு பாவம் செய்த உடனே பாருங்க, உடனே தௌபா செய்யலை என்றால் பின்னால இன்னொரு பாவம் வரும். பாம்புகளை சொல்லுவாங்களே, சில பாம்புகள் இருக்கிறது, ஒன்று வந்தா பின்னால ஏழு பாம்பு வருமா? இது ஒரு கதையாக சொல்லுவாங்க கிராமங்கள். இது போல ஒரு பாவம் செய்து உடனடியாக இந்த பாவத்தை தௌபாவினால் நீங்கள் அழிக்கவில்லையானால் அடுத்த பாவம் அடுத்த நிமிடத்தில் வந்துடும். முந்தின பாவத்துக்கு தண்டனையாக அல்லாஹ் அடுத்த பாவத்தை அனுப்புறான். ஹுகமாக்கள் எழுதுறாங்க, அல் மஅசியத்து பாதல் மஅசியா, இகாபுல் மஅசியா, அல் ஹசனத்து பாதல் ஹசனா, சவாபுல் ஹசனா. ஒரு பாவத்துக்கு பின்னால இன்னொரு பாவம் நடப்பது முந்தைய பாவத்துக்குரிய தண்டனை. ஒரு நன்மைக்கு பிறகு, ஒரு நல்ல காரியத்துக்கு பிறகு இன்னொரு நல்ல காரியம் செய்ய கிடக்கிறது, முந்தைய நல்ல கர்மத்துக்குரிய சவாப் கூலி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக நாங்கள் அடைகிறோம் இல்லையா? இப்படியான தண்டனைகளை உலகத்தில் அனுபவிக்கிறோம் இல்லையா? இதை உணரக்கூட எங்கட அறிவு பறிக்கப்பட்டில்லையா? எத்தனை பேர் இந்த சோதனையில உலகத்தில் இருவரையும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், இதை விளங்க கூட எங்கட அறிவு புத்தி எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறாங்க, பனு இஸ்ராயில சேர்ந்த ஒரு ஃபாதர், கிறிஸ்துவ அறிஞர், அல்லாஹோடு முனாஜாத் செய்கிறார். பனு இஸ்ராயிலுடைய காலத்தில் அல்லாஹோடு அவர் உரையாடுகிறார். யாரோ கம் ஆசீக வலா துஆத்திபனி, நான் உனக்கு எவ்வளவு பாடு செய்கிறேன், என்ன நீ பிடிக்கிறாயில்லை, நான் உனக்கு எவ்வளவு பாவம் செய்கிறேன், இருட்டில வெளியில அறைக்குள்ள மக்களுக்கு முன்னிலையில சொல்லால பார்வையால கொடுக்கல் வாங்கலில மனைவியோட வாழ்றதில பிள்ளைகளுடைய ஹத்தில பக்கத்து வீட்டுக்காரன் விஷயத்தில் எவரோ பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறேன், நீ என்ன தண்டிக்கிறாயில்லை? அல்லாஹ்வுடைய விருந்தவனுக்கு பதில் வந்துச்சா, கம் உஆகிபுக்கவ அன்த லா தத்ரி, உன்னை எவ்வளவோ பிடிக்கிறா உனக்கு புரியுதில்லை, அது உன்னை எவ்வளவோ தண்டிக்கிறேன், உன்னை எவ்வளவோ உனக்கு தண்டனைகள் அனுப்புறேன், உன்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறேன். அல்லாஹ் கேட்டானா, அலைஸ கத் ஹர்ரம்துக ஹலாவத முனாஜாத்தி, உன்னை முனாஜாத்தில தொழுகையில இருக்கக்கூடிய ருசியை நான் பறிக்கலையா? இதே ஒரு தண்டனை. நீ முனாஜாத் செய்கிறாய், முந்தி ருசியோடு செய்கிறாய், பாவம் செய்ததற்கு பிறகு ருசி பறிக்கப்பட்டுட்டு இப்ப தொழுகிறாய், பழக்கப்பட்டதற்கு தொழுகிறாய், மக்கள் பார்க்கிறதுக்காக தொழுகிறாய், அல்லாஹுடன் உரையாடுகிறேன் என்ற எண்ணத்தோடு, அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு முன்னேலே நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு உள்ளம் நடுங்க, உள்ளம் பயப்பட, உடல்கள் மெய்சிலிருக்க நீ தொழுகிறியா, அது பறிக்கப்பட்டிருக்கிறன்னா உனக்கே உலகத்தில் பாவத்துக்கான தண்டனை ஆரம்பமாக இருக்கிறது. வஹைபுல் வரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாபிஊன்கள் இருந்த மிகச்சிறிய அறிஞர்கள் ஒருவர், அவரிடத்தில் ஒருவர் கேள்வி கேட்டார், அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிற பாவிக்கு இபாதத்தில் இன்பம் கிடைக்குமா, இபாதத்தை சொல்லும் போது அவனுக்கு இனிக்குமா, அல்லது இபாதத்தை அவனுக்கு பாரமாகுமா, நல்லவைகளை சொல்லும் போது இன்பமாக கேட்பானா, அல்லது நன்மைகள் அவனுக்கு கசப்பாக இருக்குமா? சொன்னார்கள், பாவம் செய்ய தேவையில்லை, பாவம் செய்ய கிளம்பினாலே பைத்திரம் செய்யறதுக்கு கிளம்பினாலே இபாதத்துடைய ருசி பறிக்கப்பட்டுடும், கண்ணீர் வராது, அழுக வராது, தக்பீர கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உலகத்தர சிந்தனையில இருந்து தக்பீர் கட்டுவாரே, பார்க்கும் போது தொழுகையாளே, அல்லாஹுடத்தில் தொழுகையாளியாக அவர் கணக்கெடுக்கப்பட்டிருக்க மாட்டாரே, ஆகிராவில் பைத்து பார்த்துக்குவாரு, தொழுதனா இல்லையா, தொழுகையாளியா இல்லையா, நோம்பாளியா இல்லையா, தர்மம் கொடுத்திருக்கிறனா இல்லையா, ஹஜ் செஞ்சிருக்கிறனா இல்லையா, சதக்கா கொடுத்திருக்கிறதா இல்லையா? மறுமையில போனா உண்டையும் பார்க்க மாட்டாரு. ஏன்? உலகத்தில் இபாதத்துடைய உருவம் காட்டப்பட்டிருக்கிறது, இபாதத்துடைய ரூபத்தை செஞ்சிருக்கிறார், அதனுடைய ரூஹை அல்லாஹ் தண்டனைக்காக பறிச்சிருப்பார். இன்னும் ஒரு தண்டனை தான் அல்லாஹ் பாதுகாக்கணும், மிக பயங்கரமான ஒரு தண்டனை இது. பாவத்துக்கு பாவத்தை உடனடியாக இஸ்திக்ஃபார் தௌபா செஞ்சு அழிச்சிடலா, பாவம் ஒரு நாளும் மறக்காது. பாவம் பாவம் செஞ்சவன மறந்துடாது, பாவம் பாவிய மறந்துடாது, பாவி பாவத்தை மறந்தாலும் பாவம் பாவிய மறக்காது, நினைவு வச்சு கொண்டிருக்கும். பிடிக்க வேண்டிய இடத்தில் அந்த பாவம் இந்த அடியானை பிடித்துவிடும், தண்டிக்க வேண்டிய இடத்தில் அடியானை இந்த பாவம் தண்டித்துவிடும். ஹாபுல் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு நூல் இருக்குது, அத்தாவு வத்தவா, நோயும் மருந்தும். அத்தாவு வத்தவா இந்த நூலிலே எழுதுகிறார்கள், அதிகமான மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிற சோதனை, அவங்க எதிர்பார்க்கிறாங்க பாவம் உண்ட செஞ்ச உடனே ஏதாவது நடந்துடும். காலையில பாவம் செஞ்சா மகரிபுக்குள்ள ஏதாச்சும் ஆயிரணும், நேற்று பாவம் செஞ்சா அடுத்த நாளைக்குள்ள ஏதாவது நடந்துடணும், இதுதான் அந்த பாவிகளுடைய எதிர்பார்ப்பு. சில நேரம் அல்லாஹ்வுத்தாலா தௌபாவுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அந்த பாவத்துக்கான அவகாசத்தை நீட்டி வைத்திருப்பான், அதற்குள்ள தௌபா செய்தால் இவரை விடுவித்து விடுவான், மன்னித்து விடுவான். இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல காலங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அந்த அடியானை தண்டனையை கொண்டு பிடித்திருவான் என்ற அந்த நுணுக்கத்தை அவர்கள் விளங்குறதல்ல. பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, அரபியில ஒரு பைத்து கூட இருக்குது, ஒரு கவிதை இருக்குது, ஒரு மதில் ஒரு சுவர் இடிந்து விழுகிறது, விழும்போது பொழுது இல்லை என்றால் பிறகு பொழுது வராது, விழும்போது பொழுது இல்லை என்றால் பிறகு புழுதி வராது. இதை வச்சு நினைக்கிறாங்க, சென்றுடனே தண்டனை இல்லை என்றால் பிறகு என்ன வரப்போகுது. இந்த நுணுக்கத்தினால் நிறைய பேர் அவர்கள் சோதிக்கப்படுறார். அவனுக்கு தெரியாது எத்தனை பார்வைகள் எனக்கு வர இருந்த ஞாபகத்துகளை அழித்து போட்டுச்சு, எத்தனை ஹராமான உணவு பிடிகள் எத்தனை நோய்களை உடலில் கொண்டு வந்து போட்டுச்சு, எத்தனை நாவினால பேசிய பேச்சுக்கள் எனக்கு கிடைக்க இருந்த அந்தஸ்தை பறித்து விட்டது, எத்தனை என்னுடைய நடைகள் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அழித்து வைத்தியசாலைக்குள் தள்ளிவிட்டது. அந்த மர்மங்களை அவன் தெரியாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் அபு தர்தா ரழியல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு உருக்கமான சுருக்கமான ஒரு பேச்சை சொல்லி தந்தான். முதலாவது சொல்றாங்க, அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வை எப்படி நீங்க வணங்கணும், இபாதத் எப்படி இருக்கணும், கொட்டாவை விட்டு விட்டு இபாதத்தை செய்ய வேணும், உபதுல்லாஹ கஅன்னக்கும் தரௌனஹு, அல்லாஹ்வை வணங்குங்கோ அல்லாஹ்வை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது போல நினைச்சு, அல்லாஹ் முன்னால நிக்கிறான், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த உணர்வோட உங்களுடைய இபாதத்துகளை அமைச்சுக்கோங்க. ரெண்டாவது சொன்னாங்க, நீங்க உலகத்தில் வாழ்றீங்கன்னு மட்டும் நினைச்சிடவான், அன்னைக்குதான் ஆடம்பரம் வார, அன்னைக்குதான் ஆடம்பரம் வார, அன்னைக்குதான் உலகத்தில் குதிக்கணும் எண்ணம் வார, அன்னைக்குதான் ஆசா பாசங்களில மூழ்கணும் எண்ணம் வார, ஹராத்தை சாப்பிட எண்ணம் வார, ஹராமான நடனமான எண்ணம் வார, ஹராமானவர்களோடு பழக எண்ணம் வார. நீங்க நினைச்சுக்கோங்க, நானும் கபிரஸ்தானத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறேன், உங்களை மையத்தன்னு நினைக்கும், மையத்தன்னு உங்களை நினைச்சா உலகத்தில் வாழ்றது லேசி. அன்புசக்கும் மீனல் மௌத்தா, உங்களை மௌத்தானவர்களின் ஒருவராக நீங்க கருதிக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க அபு தர்தா ரழியல்லாஹு தஆலா. அருமையான புத்திமதி சொன்னார், உங்களுக்கு கொஞ்சமாக உலகத்தில் ஒன்று கிடைக்குது, பணம் கொஞ்சமாக கிடைக்குது, ஆனால் அந்த கொஞ்சமும் உங்களோட தேவையை அழகாக பூர்த்தி செய்வேன். இது மிக மிக சிறந்தது. இதை விட நிறைய கிடைக்குது, ஒரு தேவையை கூட ஒழுங்கா பூர்த்தி செய்ய முடியல. நிறைய கிடைச்சி எதையும் உருப்படியாக ஒழுங்காக பூர்த்தி செய்யாமல் அறகுறையாக வாழ்வதை விட கொஞ்சமாக அடைந்து சிறப்பாக இருப்பது, பூர்த்தியாக அனுபவிப்பது மிக சிறந்தது என்ற செய்தியை அபுதர்தா ரழியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தை விளங்குங்க. வஅலமூ அன்னல் பிர்ரலா யபலா வஅன்னல் இஸ்மலா யும்சா. நல்லவைகளை நீங்க செய்யுங்க, பிடவைகள் இருக்குதே மண்ணோடு கலந்தா உக்கி போறத போல கபரில் மையத்துகளை நாங்க கஃபன் செய்து அடக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா கஃபன் பிடவை இருக்காது, மண்ணோடு மண்ணா பைத்திருக்கிறது. நீங்க செய்யற நன்மைகள் அப்படி அழிஞ்சிடாது. நன்மைகள் எப்பொழுதும் உங்களுக்காக நிற்கும். அது போல நினைச்சுக்கோங்க, எந்த மூலையில எந்த நாளையிலையும் நீங்க செய்த பாவங்கள் அந்த பாவத்துக்கு மறந்துடாது, பாவங்கள் அழிஞ்சிடாது, பாவங்கள் தௌபா இல்லாமல் அழிஞ்சிடாது, பாவங்கள் இஸ்திக்பார் இல்லாமல் அழிந்து விடாது, பாவங்கள் உங்களை நினைவு வைத்துக் கொண்டே இருக்கும். இதை பயப்படுங்க. இதைத்தான் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்யறதே அவரோட வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு குட்டிய வளர்க்கறத போல. வீட்டில் அறையில ரூம்ல ஒரு பாம்பை போட்டுட்டு நிம்மதியாக போகணுமா, இருட்டில போகணுமா, வெளிச்சத்தில போகணுமா? இன்று கொத்தல்ல நாளைக்கு கொத்தும், பகலில கொத்த இல்ல, இரவில கொத்தும், இந்த வருஷம் கொத்த இல்ல, அடுத்த வருடமாவது கொத்தும். உடது மரணத்தை எந்த நேரத்திலும் எதிர்பார்த்திருப்பது எப்படி நிச்சயமோ இது போன்றுதான். பாவம் செய்துவிட்டு அதை கணக்கெடுக்காமல் அதற்குரிய முறையான தௌபா செய்யாதவர்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் ஏதோ ஒரு வகையில் உள்ள ஆபத்தில் சிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக அபுதர்தா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார். இதிலையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? மக்களுக்கு முன்னால நல்லவராக நடித்துக் கொண்டு ரகசியமான இடங்களில பாவம் செய்யறது ஆபத்திலும் பயங்கர ஆபத்து. மக்களுக்கு முன்னால அல்லாமா, மக்களுக்கு முன்னால தலைவர், மக்களுக்கு முன்னால முதலாளி, மக்களுக்கு முன்னால ஹாஜியார், தனிமையில இருட்டில அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கிற ஊரத்தில ஊரில் தெரியாத ஒரு தனியான இடத்தில கையில் இருக்கக்கூடிய கை தொலைபேசியில சுபஹானல்லாஹ் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்தா ஜாஹிலியா காலத்தில் இருந்த அபூஜஹலும் அந்த மாதிரி பாவம் சிந்திக்க மாட்டான். பயங்கர பாவம். மக்கள் சொல்றாங்க ஆபிதண்டி, மக்கள் சொல்றாங்க சாலிஹான மனிதனண்டி, மக்கள் எல்லாம் நல்லதுக்கும் அவரை முற்படுத்துறாங்க. ரப்புக்கு தெரியும் இவன் திரைக்கு பின்னால செய்யக்கூடிய அநியாயங்கள், நாளை திரைக்கு பின்னால செய்யக்கூடிய இந்த ரகசிய பாவங்கள் உடனடியாக தௌபா செய்து அழிக்கப்படவில்லையானால் அல்லாஹ் பகிரங்கத்துக்கு கொண்டு வந்தே மௌத்துக்கு முன்னால சீரழிச்சிருவான். யாரு ரகசியமான இடத்தில அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து அல்லாஹுக்கு துரோகம் செய்வார்களோ அல்லாஹ் பகிரங்கத்தில போட்டு உடைச்சிடுவானா, கேவலப்படுத்துவான். எந்த நாளும் அந்த விளையாட்டு போடலா, எந்த நாளும் அல்லாஹோடு அந்த விளையாட்டு காட்டலானே அல்லாஹ் பிடித்திருவான், எல்லா மனிதர்களுக்கு முன்னாலும் கேவலப்படுத்திடுவான். சில பாவங்களை ஞாபகப்படுத்துறோம், சின்ன சின்ன பாவம். நாங்கள் இதை பாவமாகவே நினைச்சிருக்க மாட்டோம், இது போல நூத்து கணக்கு பாவம் செஞ்சிருப்போம். ஆனால் அல்லாஹுடைய சில நல்லடியார்களான இப்படியான பாவங்கள் நடந்த போதே அவர்களை உலகத்திலே பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் அவர்களை என்ன செய்தான் என்று பாருங்க. இதை வச்சு நாங்க பயந்து கொள்ள முடியும், எங்களை நினைத்து எங்களுக்கு என்ன ஆகுமோ என்று நாங்கள் பயப்பட முடியும். சில வார்த்தைகள் அடுத்த மனிதனின் உள்ளத்தை துன்புறுத்தியதனால் என்ன நிலை ஏற்பட்டது என்பதை பாருங்கள். சைதுல் காத்தில் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறார், இமாம் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது இப்னு சீரின் யாரு? முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத், இமா முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி உலகத்திலே கனவுகளுக்கு விளக்கம் செய்ய சொல்லும் மிகப்பெரிய இமாம். அவருக்கு பின்னால் உலகத்தில் யாரெல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லும் அந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் வந்தார்களோ, இமாம் இப்னு சீரீனின் அறிவில் இருந்து பிச்சை வாங்கியவர்கள் தான் அவர்கள். அவ்வளவு பெரிய ஒரு மகான் முஹம்மது இப்னு சீரீன். புகாரி முஸ்லிமில் இவருடைய அறிவிப்புகள் ஹதீஸுகள் நிறையவே காணப்படுகிறது. இந்த முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஒரு நாள் ஒரு மனிதனை குறையாக பேசினேன், குறையாக பேசினேன். வேற இந்த வட்டியெல்லாம் எடுக்க போகல, வட்டிக்கெல்லாம் காசி வைக்க போகல, திருட போகல, அடுத்தவன் கடையை பிடிச்சிட்டு இருக்கல, தாய்க்கு நஞ்சு போட்டு கொடுக்கல, ட்ரிங்க் பண்ணி கொண்டு கிளப்ல போயிட்டு விளையாடல, ரோட்ல இருந்த ஒரு மனிதனை ஒரு சின்ன வார்த்தையால் அவன் மனசை காயப்படுத்தின. அவனை பார்த்து நான் சொன்னேன், யா முஃப்லிஸ், யா முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றா வங்கரோத்துக்காரன், வசதியோட இருந்து எல்லாம் போறதுக்கிறேன், இல்லா வழியா பைத்தியே என்றார், இல்லா வழியா பைத்தியே. அவன் மனசு நொந்து போச்சு. இவனு சீரி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த வார்த்தை அந்தந்த மாலையில என்ன குத்தல்ல, ஒரு மாதத்தில் வந்து என்ன தீண்டவும் இல்ல, 40 வருஷத்துக்கு பிறகு நானும் பெங்களூர்காரனாய் போனேன், எந்த சொத்துக்களும் இல்லாமச்சு, அன்றைக்கு தான் நான் புரிஞ்சேன் இந்த மனிதனை நான் வார்த்தையால் தாக்கி அந்த தாக்குதல் உலகத்திலேயே அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்த என்னையும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. சில பார்வைகள் இருக்குது, சில பார்வைகள் மனிதர்கள் அந்த பார்வை எங்க கொண்டு போயிட்டு விடுது. எழுதுறாங்க இப்னுல் ஜல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்கட ஒரு ஷேக் உஸ்தாத் என்ன கண்காணிச்சு கொண்டிருந்தாரு. நான் ஒரு தாடி முளைக்காத ஒரு இளைஞனை பார்த்து கொண்டிருந்தேன், அழகான ஒரு தாடி முளைக்காத சின்ன பையன். என்ன சொல்லுது, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறது எப்படி ஹராமோ இது போல அம்ரதான தாடி முழக்காத அழகான ஒரு பிள்ளை ஆம்பளைய பார்க்கிறதும் ஹராம். சில உலமாக்கள் எழுதுறாங்க, பெண்ணை பார்க்கிறத விட ஆபத்தாம் தாடி முழக்காத சின்ன பிள்ளைகளை பார்க்கிறது. ஏன், ஒரு பெண்ணோட பாவம் செய்ய நினைக்கும் போது பல கண்கள் அதை கண்காணிக்கும். ஒரு சிறு ஆணுடன் தவறு செய்யும் போது கண்காணிக்க ஆள் இல்லை. சொன்னாரு என்ன பார்த்தாய், யார பார்த்துக்கிட்டு இருக்கிறாய், இந்த பார்வை உன்னை விடுமென்றா நினைச்சிருக்கிறாய், சில காலங்களுக்கு பிறகு இதனுடைய விளைவை நீ உணர்வாய் என்று சொன்னாங்க. இவனு சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், 40 வருஷத்துக்கு பிறகு நான் பாடமாக்கியிருந்த குர்ஆன் மனப்பில்லாவிட்டேன். செய்துல் காத்திரில் இமாம் இப்னு ஜௌஸி இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க, தாடி முழக்காத ஒரு சிறுவனை ஆசையோடு நான் என்னுடைய கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தேன். 40 வருஷத்துக்கு பிறகு சிரமப்பட்டு ஹிஃபு செய்த 30 ஜுதுவும் எனது நெஞ்சில் இருந்து பறிக்கப்பட்டது. ஒரு பார்வை, நாங்க இன்றைக்கு சிறு பையனையா பார்க்கிறோம், எங்கெல்லாம் பார்க்கிறோம், எங்கெல்லாம் பார்க்கிறோம், அதுக்கு தண்டனை வருகிறது, சோதனை வருகிறது. அதை உணரக்கூடிய உள்ளமும் புத்தியும் இருந்தா தானே அதை பறித்ததனால இந்த அளவுக்கு கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை. எத்தனை பேர் கொடிய நோய்கள்ல மாட்டியிருக்கிறாங்க, இன்றைக்கு அந்த கிருமி இந்த கிருமி இறச்சி கோழி சீனி என்கிறாங்க. சீனியும் கோழியும் இல்ல, பார்த்த பார்வைகளும் பேசுகிற பேச்சுகளும் தான் உங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்குது. பாவங்கள், ஆனா எப்ப செஞ்ச பாவம் என்றது மறந்து, நீங்க பாவத்தை மறந்து பாவத்துக்கு உங்களை மறக்கல. அல் இஸ்முல்லா என்சா, பாவம் உங்களை மறக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை விடவும் ஆபத்தானதுதான் குர்ஆன் மறக்கிறத விடவும், இருந்த சொத்துக்கள் அழிந்து போவதை விடவும் பாவங்களினால் வரக்கூடிய மிக பயங்கரமான ஒரு பாவம் தான். எந்த புத்தி சொன்னாலும் ஏறாத அளவுக்கு உள்ளம் கல்லாகி போற சிலரு பாருங்க, என்ன பயம் செஞ்சாலும், அப்பா புத்தி சொன்னாலும், ஆலிம்சா புத்தி சொன்னாலும், ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் புத்தி சொன்னாலும், உம்மா கண்ணீர் வடித்தாலும், உம்மா தலையை கொண்டு போய் அப்படி சோறுல அடிச்சு கொண்டாலும், வாப்பா இவனை நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்தாலும், அவனுக்கு ஒன்றுமே ஏறாது. எரும மாட்டுக்கு மேல மழை பெய்யற மாதிரி உள்ளம் கல் நெஞ்சமாகி உள்ளம் கல்லாகிறது எதால? இப்படி கையும் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஃபவாயிதுல எழுதுறாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் அவனுக்கு வருகிற ஆக பயங்கரமான ஆக மோசமான தண்டனை என்ன தெரியுமா? உள்ளம் கல்லாகி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக. அவன் அதுக்கு போற நலவு செஞ்சு அல்லாஹ் நெருங்க கஷ்டம். நல்ல பிள்ளையாகேடா, கடைசி நிலைமையாவது மஸ்ஜிதை விட்டு ஒருங்கி ஒன்றுமில்லாத நிலையில தான் உலகத்தை விட்டு போக வேண்டி வரும். கஸ்மத்துல் கல், கல்லு அவனை விட நல்லம், மலை அவனை விட நல்லம். மலையிலிருந்து தண்ணி விழுகுது, கல்லில் இருந்து நீர் வெளியில வருது. இவன் கல்லு எவ்வளவு கடுமை என்றா, உள்ளம் எவ்வளவு கடுமை என்றா, கண்ணால கண்ணீர் சுட்டு வராது. பாவத்துடைய விளைவு. ஒரு பார்வை அது பண்ணிச்சு, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. ஹாஃபிஸ் ஹபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எனக்கு பல மாதங்கள் தஹஜ்ஜுத் தொழுக தப்பிருச்சு. தஹஜ்ஜுத்துக்கு எழும்ப நினைக்கிறேன், எழும்ப முடியல. எழும்பினாலும் தொழுவதற்கு உடம்பில் உற்சாகம் இல்லை, தூக்கம், சோம்பேறித்தனம். தஹஜ்ஜுடைய இன்பத்தை கண்டவர்களுக்கே தஹஜ்ஜுடைய பெருமை தெரியும். அல்லாஹ் தன்னுடைய குரலை கேட்கின்ற நேரம், எனது கவலையை ரப்பு கேட்கிற நேரம், எனது அழுகையை ரப்புடைய தர்பார் தட்டுகிற நேரம். புதையல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி 3 மாதத்துக்கு மேலால் சோதிக்கப்பட்ட பிறகு தஹஜ்ஜுதை திரும்ப அடைந்தார்கள், சிந்தித்தார்கள், எந்த பாவம் என்னை தஹஜ்ஜுத்திலிருந்து தடுத்தது? பின்னால்தான் யோசனை வந்துச்சு, ஒரு நாள் மஸ்ஜிதுல ஒரு மனிதனை பார்த்தால் அந்த மனிதர் அழுதழுது துவா செய்துக்கிட்டு இருக்கிறார். இவரே தனக்குத்தானே தனது காலுக்கு கேட்க வாயால சொல்லிக்கிட்டாரே, இவன் மக்களுக்கு காட்ட அழுகிறார்கள். அந்த வார்த்தை அவருடைய தஹஜ்ஜுதை படிச்சுச்சு. தஹஜ்ஜுதை, இவனு சீரியனின் செல்வத்தை, இவனு ஜெல்லாவின் குரானை ஒரு பார்வையும் ஒரு வார்த்தையும் பறிக்கிறந்தால், நாம் செய்கின்ற சிறு பாவமா செய்கிறோம், எத்தனை ரீவத், எத்தனை புறம், எத்தனை வட்டி, எத்தனை மனதை புண்படுத்தும் செயல்கள், எத்தனை மக்களை இழிவுபடுத்தும் செயல்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு மேல ஷரியத்தை வேற கொச்சப்படுத்தி, தீனுடைய அமல்களை கேவலப்படுத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை சிறப்புக்குரிய விடயமாக எடுத்து இந்த பூமியிலே நல்லவர்களாக வாழ நினைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. சிலருக்கு தீனுடைய அம்சங்களை இன்று கேலியாகி போச்சு. சுன்னத்தை கேலி செய்கிறான், ஷரியத்தை கேலி செய்கிறான், குர்ஆனை கேலி செய்கிறான், ஹதீஸை கேலி செய்கிறான், இமாம்களின் இஜ்திஹாதுகளை உயிரை கொடுத்து தியாகம் செய்து அவர்கள் பெற்றிருந்த ஆய்வுகளை கேள்வி செய்கிறான். அல்லாஹ் மரணத்துக்கு முன்னால் பல பேரை உலகத்தில் சோதித்திருக்கிறான். கேட்கவே பயமாக இருக்கு. அல்லாமா இப்னு கல்லிகான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு நூல் ஷதராத்துஸ் ஸஹப், அருமையான படிப்பினைக்குரிய ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். இது என்ன சம்பவம்? விபச்சாரம் செஞ்சவன் சம்பவம் அல்ல, கொலைகாரன் தூள் பாவிக்கிறவன் அவன் சம்பவம் அல்ல. மிஸ்வாக்குடைய ஒரு சரித்திரத்தை பதிவு செய்யலாம். திமிஸ்கில தியாரு சலாமா அந்த பகுதியில ஒரு மனிதர் இருந்தார். அவர் எல்லாத்திலேயுமே பரிகாசம் பண்றவர், எல்லாத்தையும் பரிகாசமாக இருக்கிறவர். ஒரு நாள் மிஸ்வாக் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகளை பல்லாயிர்களை வாசிச்சுட்டு அந்த ஹதீஸ்களை சொல்லிட்டு அந்த ஹதீஸ கேலியாக எடுத்தார். சொன்னால் இவ்வளவு சிறப்புகள் வந்திருக்கிறது, நான் இன்றைக்கு மிஸ்வாக் செய்ய போற எங்க தெரியுமா, இந்த பின்துவாரத்தை மிஸ்வாக் செய்ய போறேன். ஒரு மிஸ்வாக் குச்சியை எடுத்து அவன் பின்துவாரத்தில் நுழைச்சிட்டு எடுத்தான். இவ்வளவுதான் சிந்தனையில மிஸ்வாக்கட ஹதீஸ மறுக்கல, மிஸ்வாக் இல்லை என்று சொல்லல, மிஸ்வாக் அந்த சுண்ணத்தை பரிகாசம் செய்தார். அந்த நிமிடத்திலிருந்து அவனது பின்துவாரத்திலும் வயிற்றிலும் ஒரு வலி ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக 9 மாதங்கள் எழுதுகிறார். திடீரென அந்த மனிதனுக்கு பிரசவம் போன்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நாயை போன்ற ஒரு மிருகம் அவனது பின்துவாரத்தினால் வெளியாகிச்சு. 9 மாதத்துக்கு பிறகு அந்த அந்த மிருகம் பிறந்ததற்கு அது அடையாளம் எல்லாம் போட்டிருக்கிறான், எத்தனை கொம்பு இருந்துச்சு எல்லாம் போட்டிருக்கிறான். அதிலிருந்து 2 நாளையில அந்த மனிதன் துடிதுடித்து இறக்குகிறார். அந்த 2 நாட்களுக்குள்ளாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, அல்லாஹ் மீது சத்தியமாக வயிற்றுக்குள் இருந்த இந்த பிராணிதான் என்னை கொலை செய்து விட்டது, எனது குடல்களை எல்லாம் அறுத்து துண்டாக்கிட்டு இந்த மிருகம் என்று சொல்லி சொல்லியே அவன் உயிர் பிரிந்துச்சு. எழுதினால் அந்த ஊரினுடைய ஹதீபும் அந்த மிருகத்தை தன்னுடைய கண்ணால பார்த்தான். இது இன்றைக்கு நேர்த்தி ஒரு நாட்டில் நடந்து பேப்பர்ல இருக்கிற செய்தி அல்ல, வாய்க்கு வாய் வந்த கதை அல்ல, வரலாற்று நூலாசிரியர் இப்னு ஹல்லிகான் ரஹ்மஹுல்லாஹ் சதராத்து ஜஹபில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். மிஸ்வாக்க கேலி செஞ்சவருக்கு உலகத்தில் வந்த தண்டனை, மிஸ்வாக்க பரிகாசம் செஞ்சவருக்கு. இன்றைக்கு நினைக்கிறாங்க தீன நினைச்ச மாதிரி வாய்க்கு பேசிடலாம், அல்லாத கட்டளைகளை வீணாக்கிடலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைச்சவன் பேசி கேள்விக்குட்படுத்தலாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை அவன் புத்தியால போட்டு சிந்திச்சு அதை மிதிச்சிடலாம் நினைக்கிறான். மிச்சம் தூரம் நடிக்க கிடைக்காது, மிச்சம் தூரம் போக கிடைக்காது. அல்லாஹ் பிடிச்சு பிடரைத்தால பிடிச்சு கீழே தள்ளிடுவான். ரொம்ப கவனம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு மனிதரை பற்றி ஒரு மனிதர், இவர் முஅ்தஸிலா என்ற சிந்தனையில் உள்ள குர்ஆனை ஹதீஸை விட பகுத்தறிவை தனது புத்தியை முற்படுத்துகின்ற சிந்தனையில் உள்ள ஒரு முஅ்தஸிலாக்காரர். இவர் தீனுடைய இல்ம படிக்க போற மாணவர்களுக்கு மலக்குமார்கள் அவர்களுடைய இறக்கைகளை விரித்து மரியாதை செலுத்துறாங்க என்ற ஹதீஸ வாசிச்சார். வைன்னல் மலாயிகா லதவு அஜ்னிஹதஹா ரிதன் லிதாலிபில் இல்ம், இல்ம படிக்கிற மாணவர்களோடு இருக்கிற விருப்பத்தினால் மலக்குகள் அவர்களுடைய இறக்கைகளை விரிக்கிறாங்க, மலக்குகளுடைய இறக்கைகளுக்கு மேலால அவங்க போறாங்க. இந்த முஅ்தஸிலாக்காரன் மலக்கு வந்து பூமியில இறக்கையை விரிக்கிறாரா, கால்களால அந்த ரெக்கைகளை நான் துண்டு துண்டாக உடைக்கிறேன் என்று காலால உதஞ்சா மலக்குகளுடைய ரெக்கைக்கு நான் உதைகிறேன் என்று ஹதீஸ கேலியாக எடுத்தான். ஹதீஸ் அவனுடைய புத்தியால போட்டு நிறுத்தான். முடிவு என்னாச்சு, இவனுக்கு கையும் ரஹ்மஹுல்லாஹ் இருக்கிறார்கள், காலால நடக்க முடியாம கால் அப்படியே காஞ்சி சூகையாகி போச்சு. ஹதீஸ கேலி செஞ்சான். இதுபோன்று ஹாபிஸ் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அல் உலு லிஅலி அல் கஃபார் என்ற தன்னுடைய அகீதா சார்ந்த அந்த நூலிலே குறிப்பிடும் போது இமாம் முஹம்மது இப்னு பஷார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடமிருந்து பதிவு செய்றாங்க, ஒரு மனிதர் அந்த காலத்தில் இருந்த இவரும் ஒரு முஅ்தஸிலா சிந்தனையுள்ளவர். இவர் சொன்னார், குர்ஆன் இருக்கிறே இது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, குர்ஆன் மக்லூக் என்று சொன்ன அந்த சிந்தனையில் இருந்தார். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நீ சொல்லுகிற இந்த கருத்து உண்மையாக இருந்தால் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற குர்ஆன அல்லாஹ் எடுத்துடுவான் அப்படித்தானே என்று கேட்க அவனும் சலஞ்சுக்கு சொன்னான், நாம் ஆம் என்று சொன்னான். என்னாச்சு, அடுத்த நாள் காலையில குர்ஆன் மனனம் செஞ்சிருந்த ஹாஃபில் அந்த மூத்தஜிலாக்காரர் குர்ஆன் எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக என்று தொடங்குகிறார். நஅபுது வாக்கி வரவில்லை. ஓத பார்க்கிறார், ஓத முடியல. ஓத பார்க்கிறார், ஓத முடியல. நவ முஸ்லிம் இல்ல, ஹாஃபிதுல் குர்ஆன். அதோட நெஞ்சில் இருந்து முழு குர்ஆனும் போச்சு. செய்த தவறுகளை பாருங்க, இதெல்லாம் கொலைய போன்ற பெரிய பெரிய தவறுகள் அல்ல, ஷரியத்துடைய கட்டளைகள், சின்ன சின்ன விஷயங்கள் போன்று தெரிகின்றவைகள். இதுல விளையாடினார் அல்லாஹ் பிடிக்கிற பெரிய பாருங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அவதூறு சொன்ன விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த கதை கற்றது இருக்கிறே, இது உங்களுக்கு சின்னது போல தெரியுது, அல்லாஹ் விட்டு இது பெரிய விஷயம். நீங்க சின்னதா நினைப்பீங்க, ஒருத்தரை அவமானப்படுத்துறது, ஒருத்தர் மீது பழி போடுறது சின்ன விஷயம் என்று கருதலாம். நீங்க அதனை சின்ன ஒரு விளையமாக கருதுறீங்க. அது அல்லாஹ்விடத்தில் மிக பாரதூரமான பயங்கரமான பெரிய விஷயம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுதே நாம் எங்களை பற்றி சிந்திப்போம். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை என்ற இந்த சின்ன சின்ன நம்முடைய பார்வைக்கு பாவம் போன்றே தெரியாத சர்வ சாதாரண விஷயங்கள் உலகத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறதா? ரஹ்மானே, நாம் செய்கிற பாவங்கள் என்னதான் என்ன பண்ண போகுதோ, 40 வயசுல எனக்கு என்ன செய்யுமோ, 41ல என்ன செய்யுமோ, 45ல என்ன செய்யுமோ, 50ல என்ன செய்யுமோ, 60ல என்ன செய்யுமோ, 80ல என்ன செய்யுமோ, உலகத்திலே என்ன வாழ விடாது போல இருக்கு. சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அந்த நிலைமை வராமல் இருக்க பாவங்களை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்யுங்க. பறிபோனது திரும்ப வரும். எழுதுறாங்க, கண்ணுக்கு தெரியாத எத்தனை விஷயங்கள் பாவத்தால் பறிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய அறிவு மங்கி பைத்திருக்கிறது, எத்தனை பேருடைய உள்ளத்தில் என்ன நேரமும் குழப்பம், எத்தனை பேருக்கு ஒரு காரியத்தை உருப்படியாக செஞ்சு கொள்ள முடியல, கடன் திறந்திருக்கிறாரு செய்து கொள்ள தெரியாது, கூலிக்காரன் வச்சிருக்கிறாரு வழிநடத்த தெரியாது, சாமான் போடுறாரு வழிநடத்த தெரியாது, ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு வழிநடத்த தெரியாது, செல்வம் வருகிறது பயன்படுத்த தெரியாது, நிக்காக முடிச்சிருக்கிறாரு மனைவி அனுபவிக்க தெரியாது, குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் பார்த்து கண்களில் வைக்க தெரியாது, வாழ்க்கையே குழப்பம். தனித்தனியாக சிந்திச்சு கேட்டா ஒவ்வொருத்தருட வாழ்க்கையில் இருக்கிற இருட்டும் குழப்பமும் சுபஹானல்லாஹ் தேசன். இதனாலதான் சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லா. அல்லாஹ் மறந்த ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்களே, அல்லாஹ்வோட கட்டளைகளை கணக்கெடுக்காம தான் செய்கிற சிறு சிறு பணிகளை மட்டும் வைத்து நாங்கெல்லாம் தீனில செஞ்சிட்டோம் என்று நினைச்சு மற்ற பெரிய ஒரு பகுதியில அல்லாஹ் மறந்து வாழ்றாங்களே, அவங்கள போல நீங்க ஆகிடாதீங்க. அல்லாஹ் மறந்தா என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு உங்களை மறக்கடிக்க செஞ்சிருவான். அல்லாஹ் மறந்துடுவான்ன்றது வேற ஆயத்து, அவங்களுக்கு அவங்களை மறக்கடிக்க செஞ்சிருவான். எனக்கு நான் என்ன செஞ்சு கொள்ளணும், என் வாழ்க்கை தெளிவாக நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வர என்ன காரணம், இதை யோசிக்க விடமாட்டான். உழைச்சி உழைச்சி நாய் போல உழைச்சிருப்பாரு, மூத்தான பிறகு பார்த்தா உருப்படியாக அனுபவிச்சில்லை, கடை இருக்குது அனுபவிச்சில்லை, தொழில் இருக்குது அனுபவிச்சில்லை, கோடான கோடி தேடி இருக்கிறாரு, உருப்படியாக உலகத்தில் எதையுமே சாதிச்சில்லை. காரணம் என்னன்னு பார்த்தா அல்லாஹ் மறந்து நினைச்ச மாதிரி ஓடி இருக்கிறாரு, அல்லாஹ் அவருக்கு அவரை மறக்கடிக்க செஞ்சிட்டான். இதனால ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய விஷயம், ரொம்பவும் கவனத்தை திருப்ப வேண்டிய விஷயம், இதோட கடைசி கட்டம் இஸ்திஃபார் செய்து மன்னிப்பு கேட்கவில்லையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரகசியத்தில் இருட்டில் செய்த சில பாவங்கள் சக்கராத்தில் களிமாவ பறிச்சிடும், சக்கராத்தில களிமாவ பறிச்சிடும். ஒரு பெரிய ஆலிம், ஆலிமாக கருதப்பட்டவர், அரபு நாட்டிலே உள்ள ஒரு முக்கியமானவர். சக்கராத்துடைய நேரத்தில் குர்ஆனை கொண்டு வர சொல்கிறார். குர்ஆன் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. குர்ஆனை காட்டி சொன்னார், இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்றார். ரூம் போச்சு. அடி ஒரு ஆழம் இப்படி சொன்னாரே, மக்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. விசாரித்து பார்த்தா ரகசியத்தில் பாவம் செய்தவர். எத்தனை பேர் அந்த இறுக்கமான நேரத்தில் தன்னுடைய கைவாவையும் அல்லது தௌபாவுடைய வார்த்தைகளையும் மறந்து ஷைத்தானை சந்தோஷப்படுத்தும் வார்த்தைகளுடன் உலகத்தை விட்டு பிரிகிறார்களோ தெரியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈமானுடைய மஜ்லிஸ்களில் உட்கார, இல்முள்ளவர்களோடு தொடர்பாகும், இல்முடைய இடங்கள் ஸ்தாபிக்கப்படணும், இல்ல பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர், போலீசுக்கு பிரிவாக பொறுப்பாக உள்ள அமைச்சர் அண்மையில் விடுத்த அறிக்கை என்ன சொல்லுது? இலங்கையில் உள்ள பல மாவட்டங்களில் அதிகமாக போதை வஸ்து புழக்கம் உள்ள முதலாவது மாவட்டம் கொழும்பு. பகிரங்கமாக பத்திரிகை ஊடக அறிக்கை கொடுத்தார். யாரு கொழும்பில் இருக்கிறாங்க? கொழும்புனா என்னாரு? ஏன் இந்த நிலைமை? நாங்கெல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன பாவங்களை செய்கிறோம், வாலிபர்கள் பெரும் பாவத்துக்கு துணை போக ஆரம்பிச்சுட்டாங்க. முன்பு ஒன்று ரெண்டு என்று இருந்துச்சு, இப்ப கிராமங்களில் இருந்து 50% 60% வாலிபர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாகிறாங்க. பாடசாலைகளும் சில பாடசாலைகளும் போதை வஸ்து விற்பனை நிலையங்களாக பயன்படுத்தப்படுது. பயங்கரம். இதுக்கு பல வழிகளில் முயற்சி செய்யப்படும். தமிழீக செய்யப்படுகிறேன். அதே போன்று தீனை பாதுகாக்கவும் ஏற்பாடு செய்யப்படும். தீன பாதுகாக்கிறதுக்குள்ள இடங்கள் மதரசாக்கள். தீனை பரப்ப தமிழில், தீனை பாதுகாக்க மதரசாக்கள். ஷரியாவை, குர்ஆனை, ஹதீஸை, ஃபிக்ஹை, தஃப்ஸீரை படித்துக் கொடுக்கும் மதரசாக்கள். கொழும்பில எத்தனை மதரசா இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த பக்கம் தெஹிவல வர எத்தனை லட்சம் முஸ்லீம் மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க, எத்தனை அரபு மதரசாய்க்கு நினைப்பாருங்க. ஒரு நாட்டில் உள்ள மதரசாவுக்கு உதவி செய்யறீங்க, சவாபு கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனா இவ்வளவு பாவம் நடக்குது என்று அரசாங்கம் அறிவிக்குது, எத்தனை மதரசா தெஹிவல ரத்மலான முரட்டுவ வர இருக்குது. இங்கிட்டு பாருங்க எத்தனை மதரசா, விரல் வெட்டும் ஒரு 10-15 மதரசா, அதுலயும் கொழும்பு பிள்ளைகள் ஓதுறது ரொம்ப குறைவு. நாம் மத்தபையோ பாட்டையும் ஹிஃபுதையோ சொல்லல, கிதாப் ஓதி ஆலிம்கள் வெளியாகும் முழுநேர மதரசாக்களை பத்தி பேசுறேன். பிரச்சனை அதிகமாகுதுண்டா, அங்க போலீசினால தூக்க முடியலேண்டா, ராணுவம் கொண்டு வரப்படணும். பிரச்சனை அதிகரிக்குதுண்டா, சரியத்தை விட்டு விலகி மக்கள் வெளியில போறாங்கண்டா, அங்க ராணுவ முகாம்கள் போல மதரசாக்கள் உருவாக்கி மஸ்ஜிதுகளில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படணும். இது ஆழமாக உலமாக்களோட இணைந்து பிக்கர் பண்ணுங்க. இதுல பெரியோரு குறைபாடு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் இந்த பாவங்கள் இருந்து பாதுகாப்பானாக. பாவங்களுடைய கொடூரங்கள் இருந்து எல்லாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் உலகத்தை விட்டு பிரிவதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வா ஆஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.